சைவம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு: இரண்டாம் சூத்திரம். 144 பாடல் முதல் 147 பாடல் வரை. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஒரு கோட்டன் இருசிவியன் மதத்தன் நால்வாயங்கரத்தாரி தருகோட்டம் பெற இதழி தாழடையோன் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டன் ஒழு வணங்கி ஓவாரே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயந்திருமால் செல்வமூன்றோ என்ன செய்யும் தேவேன்னும் பச்சியாய் பறந்தும் பன்றியாயிடந்தும் பரம்பொருள் யாமெனத் திரிந்த பச்சியாய் பறந்தும் பன்றியாயிடந்தும் பரம்பொருள் யாமெனத் திரிந்த அச்சுதன் காணான் அவன் சுதன் காணான் அமலனே வெளியில் வந்து இச்சையின்படியே இச்சையால் மிளமை எற்றிடப் பேரருள் புரிந்தாரே வைச்சமாநிதி போல் விளங்கிய முனிவர் மாபல பதஞ்சலி சைவத்தின் மேற்சமயம் இல்லை ஹரிச்சார் சிவமாம் தெய்வத்தின் மேற் தெய்வம் இல்லை நான் மறைச்சம் பொருள் வாய்மை வைத்த சீத்திரு தேவாரம் திருவாசகம் உய்வைத்தலச் செய்த நால்வர் ஒற்றாழியும் உயிர் துணையான பார்வதி பதஞ்சலி வியாக்கரபாதால் திருவடி வாழ்க. அருட்களாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருமையனாக இன்று சிவஞான சித்தியார் விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே இரண்டாம் சூத்திரம் 144 பாடல் முதலாக இப்பொழுது ஓரை செய்ய திருவருள் ஊட்டியுள்ளது. உயிர்கள் உலகத்திலே உடம்பெடுத்து வாழ்வதற்கு அப்படி உடம்போடு வாழும் காலத்திலே பாவபுண்ணியங்களை செய்வதற்கும் அந்த பாவபுண்ணியங்களுடைய பயனாயிருக்கிற இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கும் ஆதாரமாக இருப்பது மாயாமலம். அது மாயை முதற்காரணம் என்று சொல்லப்படும். மாயை முதற்காரணம், உமாதேவியை துணைக்காரணம், சிவபெருமான் நிமித்த காரணம். முதற்காரணம், துணைக்காரணம், நிமித்த காரணம். அதனால முதற்காரணமாக இருக்கிற மாயையிலிருந்து உலகத்தை பூதம் முதலாகி உலகங்களை உண்டு பண்ணி அந்த உலகத்திலேயே உயிர்களுக்கு பூத பரிணாம தருவாயிருக்கிற சரீரத்தை கொடுத்து அதிலே போக போக்கியங்களை கொடுத்து அதன் மூலமாக உலகத்திலே வாழ வைக்கிறான் சிவபெருமான். இது பெரிய பேருபகாரம் என்று சொல்லப்படும். ஆணவ மலத்திலே அனாதி காலத்திலே கேவலத்திலே கிடந்த ஆன்மாவுக்கு, சரீரம் இல்லாமல் கிடந்த ஆன்மாவுக்கு, கண்ணில்லாமல் கிடந்த குடவியைப் போல கிடந்த ஆன்மாவுக்கு மாயாமலத்தின் மூலமாக தனு கரண போன போகங்களை கொடுத்து அதிலே வாழ வைக்கிறார். அது மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே என்ற திருவாசகத்தினுடைய வாக்கியத்தை போல உலகத்திலே வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கிற பொருள்கள் அளவில்லாதன. அந்த பொருள் அத்தனையும் மாயாமலத்தினாலே சிவபெருமான் உண்டு பண்ணி இருக்கிறார். அதனாலே இந்த உபகாரம் பேர் உபகாரம் என்று சொல்லப்படும். அது குருடனுக்கு கோல் கொடுத்தார் போல, குருடனுக்கு கோல் கொடுத்தார் போல, இரவிலே விளக்கு ஒளி தருவது போல, இரவிலே இருட்டிலே விளக்கு ஒளி தருவது போல. அது விடிவா மலவும் விளக்கனைய மாயை வடிவாதி கண்மத்து வந்து என்பது திருவருட்பயன் என்கின்ற நூல். அதனாலே இப்படி மாயாமலத்திலே உயிர்களை வாழ விடுதல் அவனுடைய பெரிய உபகாரம். அந்த மாயாமலத்திலே வாழ்ந்து மாயையை கடக்கின்ற உயிர்களும் உண்டு, மாயையிலேயே அழுந்துகின்ற உயிர்களும். மாயையை கடக்கின்ற உயிர்கள் கொஞ்சம், மாயையிலே அழுந்துகின்ற உயிர்கள் எண்ணில்லாதான். பொய்யாய செல்வத்தே புக்கிடந்தி நாள்தோறும் மெய்யாக்கிருதி கிடந்த கிடந்தேனே என்றார் போல, அப்படி மாயையிலேயே மறுபடியும் அழுந்தி மறுபடியும் பிறப்பை எடுத்து உலகத்தில் உலர்ந்து கொண்டிருக்கிற உயிர்கள் எண்ணில்லாதன. மாயையை கடந்து மாயைக்கு தலைவனாய் இருக்கிற சிவபெருமான அடைகிற உயிர்கள் கொஞ்சம். மாயையிலே மறுபடியும் என விடாது, மாயையிலே மறுபடியும் என விடாது, மலரடி கீழ் வைத்திடுவாய் மன்னா என்று தூயதிரு வாசகந்தான் விண்ணப்பத்தால் துதித்துட்டான் உத்தர கோஷம் அன்று. அது புரியுதா? மாயையிலே மறுபடியும் என விடாது, மலரடி கீழ் வைத்திடுவாய் மன்னா என்று தூயதிரு வாசகந்தான் விண்ணப்பத்தால் குதித்துட்டான் உத்தர கோஷமங்கை ஆயதிரு பதியதனுள் அருளி செய்தான் அடியவர்க்கு அரணாக அமைந்த பாடல் தாயனைய கருணையுட வாதபூரன் தன்மையினை அறாறும் சாற்றுனாதே என்பது வாதபூர்வள்ளல் என்கின்ற நூலிலே சொல்லப்படுகிறார். அதனாலே மாயாமலம் என்பது சிவபெருமான் ஆணவ மலத்தினுடைய குடுமைய ஓரளவு அடக்குவதற்காக கொடுக்கின்ற மாயாமலம். ஆணவமலத்தினுடைய ஒரு அறியாமையை நீக்கி ஓரளவு அதற்கு அறிவு உண்டாக விளக்கம் தருவதற்காக கொடுக்கப்படுவதுதான் மாயாமலம். அந்த மாயாமலத்தினுடைய காரியங்களுக்கு மாயேயம் என்று பெயர். மாயாமலத்தினுடைய காரியங்களுக்கு மாயேயம் என்று பெயர். அது எது போல என்றால், அரிசி மாயை, அரிசி மாயை, அரிசியினாலே செய்யப்படுகிற பல வகையான பலகாரங்கள் மாயேயம். அரிசி மூலப்பொருள், அரிசி மூலப்பொருள், அதனுடைய மாவினாலே செய்யப்படுகின்ற பலகாரங்கள் பல வகையாக இருப்பது போல மாயை மூலப்பொருள், அதிலிருந்து உண்டாகின்ற காரியங்கள் எண்ணில்லாதன. மாயை காரணம், மற்றைய உலகப் பொருள் அத்தனையும் காரியம். ஆகவே இது இரும்பு மாயை, மைக்கு மாயேயம், இரும்பு மாயை மூலப்பொருள், இது மைக்காக வந்துருக்குதா இப்போ, இது மாயை. அதுபோல அதனால மாயையினுடைய இலக்கணத்தை சொல்லுகிறாரு, அசுத்த மாயையின் இலக்கணம். அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, சுத்த மாயை என்று மூன்று வகையாக சொல்லப்படும். அசுத்த மாயை, சுத்தாசுத்த மாயை, சுத்த மாயை. அசுத்த மாயை, சுத்தாசுத்த மாயை, சுத்த மாயை என்று மாயை மூன்று வகையாக சொல்லப்படும். அந்த மூன்று வகையிலே அசுத்த மாயைக்கு தத்துவங்கள் 24, சுத்தாசுத்த மாயைக்கு தத்துவங்கள் 7, சுத்தமாயைக்கு தத்துவங்கள் 5. அந்த தத்துவங்களை நன்றாக புரிந்து கொண்டால் அதற்கு மேலே தத்துவங்களாலான பயன் என்ன, தத்துவங்களை ஏன் தந்தான் என்று நன்றாக விளங்கும். இந்த உபகாரத்தை நினைப்பது பெரிய ஒரு ஆச்சரியம். இதெல்லாம் இந்த சித்தாந்த நூலில் கேட்டவர்களுக்கு தான், அது நன்றாக உணர்ந்தவர்களுக்கு, கேட்டவர்களுக்கு தான், அது நன்றாக உணர்ந்தவர்களுக்கு தான் சுவாமி செய்கிற சகாயம் தெரியும். சுவாமி செய்கிற சகாயம் தெரியும், சாமி செய்திருக்கிற உதவி தெரியும். உதவி, அந்த உதவிதான், அந்த உதவிதான் அநாதிகாலத்திலே கேவலத்திலே ஆன்மா சகசமலமாகிய ஆணவத்தோடு அத்துவிதமாக கிடந்த காலம். ஆணவத்தோடு அத்துவிதம், ஆணவடி விஞ்ஞான தான்வியனோடு அத்துவிதம் சாரு நாள் என்னாலோ என்பார் தாயுமானார். அதனால ஆணவமலத்தில் கிடக்கும் போது அறிவில்லாத கண் இல்லாத குழவி இருட்டறையிலே கிடந்தது போலும், அறிவில்லாத கண் இல்லாத குழவி இருட்டறையில கிடந்தது போலவா ஆணவமலத்தில். அப்படி கிடந்த ஆன்மாவுக்குத்தான் இப்படி உலகத்திலே சரீரத்தை தந்து, உலகத்தையும் தந்து, போகங்களை தந்து, போக்கியங்களை தந்து அனுபவிக்க வைக்கிறார். இதுதான் மாயாமலத்தில சிவபெருமான் செய்திருக்கிற பேருபகாரம், முதல் உபகாரம், பேருபகாரம், முதல் உபகாரம். காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் கட்டுண்டிருந்தவை வெளியில் விட்டு வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு அதற்கு இசைந்த பேரிட்டு மெய் என்று பேசும்பாள் மெய் என்று பேசும்பாள் பொய்யுடல் உடம்புக்கு பேரு பொய்யின்னு தான் பேரு பொய்யுடல் ஆனா அதுக்கு வழங்குற பேரு மெய்யின் உண்மையிலே மெய் அல்ல உடம்பு மெய் அல்ல ஆனா மெய்யா இருக்கிற ஆன்மாவும் அதற்குள்ள இருக்கிற மெய்யா இருக்கிற சிவமும் இருப்பதனால இதுக்கு மெய்யும் மெய்யா இருக்கிற சிவம் அந்த சிவத்தை உள்ளே வைத்திருக்கிற ஆன்மாவும் ஆன்மாவும் மெய்ய ஆன்மாவும் மெய்ய சிவமும் மெய் அது ரெண்டும் உள்ளே இருப்பதனால இந்த உடம்புக்கு மெய் இது பொய் அதனால இதுக்கு மெய்யுது அது எது போலன்னா இப்ப விளக்கு எரியுது அல்லவா விளக்கு விளக்கு சுடருக்கு தான் விளக்குன்னு பேரு சுடருக்கு தான் விளக்குன்னு பேரு ஆனா அந்த தண்டு தகுளி அந்த ஜாமானுக்கு என்ன பேரு விளக்குன்னு விளக்கு எடுத்துக்கிட்டு விளக்கு தனி எடுக்க முடியும் அந்த விளக்கு எரிகின்ற அந்த தண்டு தகுளி இருக்கின்ற அந்த பொருளுக்கு விளக்குன்னு அதே போல மெய்ப்பொருளாய் இருக்கிற சிவமும் மெய்யா இருக்கிற ஆன்மாவும் இருப்பதனால உடம்புக்கு மெய்யுண்டு ஆனா பொய் உடல் தான் அதைத்தான் அதுல தெளிவா சொல்றார் தாயுமானார் காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் கட்டுண்டிருந்த எமை வெளியில் விட்டு வெளியில் விட்டு தான் மாயையில வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு அதற்கு இசைந்த வீரிட்டு மெய் என்று பேசுப்பாள் பொய்யுடல் பிளக்க விடை அமுதம் ஊட்டி பெரிய புவனத்தினை போக்குவரம் உருகின்ற பெரிய விளையாட்டு அமைத்திட்டு ஏறிட்ட தன் சுருதி மொழி தப்பி நமனை விட்டு இடர் உற உருக்கி இடர் வைத்து இரவுகள் இல்லாத வேறின்ப வீட்டிலே அதான் சுத்தகா சுத்தாபத்தை சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தி சின்மயானந்த குருவே என்பது தாயுமானவர் பாடல். அதனாலே இப்படி கேவலத்தில் கிடந்த ஆன்மாவுக்கு மாயையின் மூலமாக சரீரத்தை கொடுக்கிறாங்க. இந்த சரீரம் உடம்பு உலகம் பூராவும் மாயை. இந்த மாயை என்ன மாயை என்றால் அசுத்த மாயை அசுத்த மாயை. சுத்தம் கலவாமல் அசுத்தமாக இருப்பதே இந்த மாயையினுடைய தன்மை. ஆனா மாயை நித்த பொருள் மாயை நித்த பொருள்னா அழிவு இல்லாத மாயை என்பது பாசத்தோட சேர்ந்தது தானே. அதனாலே இதை நித்தமாய் அருவாய் ஏகநிலையதாய் அகிலத்துக்கு ஒரு உத்துமாய் அசித்தாய் எங்கும் வியாபியாய் விமலனுக்கு ஒரு சக்தியாய் புவனபோகன் தனு கரணமும் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும். நல்ல தெளிவு மாயை எப்படிப்பட்டது என்றால் நித்தமாய் நித்தமாய்னா அழிவில்லாததாய் அருவாய் சென்ற வாரம் சொன்னோம் அருவாய் ஏக நிலையதாய் அகிலத்துக்கு ஒரு உத்துமாய் அசித்தாய் எங்கு வியாபியாய் விமலனுக்கு ஒரு சக்தியாய் புவனபோகன் தனு கரணமும் உயிர்க்காய் வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கமும் செய்யும். மாயை மயக்கமும் செய்யும் என்றே மயக்கமும் அந்த உண்மையினாலே மயக்கமும் செய்யும் என்றே மயக்கத்தை தெளியவும் செய்யும். இப்படி மாயாமலத்திலே இருந்து உண்டு மாயாமலத்திலேயே தெளிவு பெற்று சிவத்தை சேருகிற ஆன்மா மறுபடியும் மாயாமலத்தினாலே மயக்கத்தை அடைந்து மறுபடியும் மாயாமலத்தினாலே பிறவி எடுத்து துன்பத்தை அடைகின்றார் விளங்குதா. அதனாலே மாயாமலம் ரெண்டும் செய்யும் மயக்கமும் தரும் தெளியவும் வைக்கும். அதன் மாயாமலத்தை பயன்படுத்துகின்ற அறிவுடையவனுடைய செயலை போல மாயாமலத்தை பயன்படுத்துகிறவனுடைய தன்மையை போல மாயாமலத்தை எந்த வகையிலே பயன்படுத்துகிறோமோ அந்த வகையிலே அது பயனை பெறும். அதனாலே இப்படி அசுத்த மாயினுடைய இலக்கணத்தை சொல்லி அதற்கு மேலே அசுத்த மாயாகாரியம் மாயாகாரியம் என்பது மாயேயம் என்று விரியும். அதனாலே அந்த அசுத்த மாயாகாரியம் எல்லா தத்துவங்களும் தோன்றும். அது அசுத்தமாயே 24 சுத்தாசுத்தமாயே 7 சுத்தமாயே 5 அசுத்தமாயே 24ன்னு சொன்னா பூதங்கள் 5 புலன்கள் 5 ஞானேந்திரியம் 5 கண்மேந்திரியம் 5 அந்த கர்ண 4 மொத்தம் எவ்வளவு 24 பூதங்கள் 5 பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாயம் என்ற 5 பூதங்கள் புலன்கடைஞ்சு புலன்கடைஞ்சுன்னா ஓசை பருஷம் உருவம் சுவை நாற்றம் என்கின்ற புலன்கடைந்து அப்புறம் பொறிகள் ஞானேந்திரியம் மெய்வாய்கள் மூக்கு செவி என்கின்ற 5 ஞானேந்திரியம் வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தை என்கின்ற கண்மேந்திரியாஞ்சு நாலஞ்சு இருபது, மனம் புத்தி சித்த அகங்காரம் நாலு இருபத்தி நாலு தத்துவம். இது அந்த இருபத்தி நாலும் அசுத்தமாயா தத்துவம். இந்த இருபத்தி நாலு தத்துவத்துலதான் நமக்கு உடம்பு உலகம் அனுபவிக்கிற பொருள்கள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதனால இந்த இருபத்தி நாலு தத்துவமும் அசுத்தம் அசுத்தம் அசுத்த பொருள்களிலே எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். உபகாரம் தான் இந்த உபகாரம் எப்படின்னா, இடிந்த வீடு பழைய வீடு கூரை வீட்டை கொடுத்தது போல. ஒண்ணு இல்லாதவனுக்கு ஒரு கூரை வீடு கொடுத்தாலே பெரிய உபகாரம் தானே. இருக்க இடம் இல்லாம மரநிழல்ல இருந்தவனுக்கு ஒரு கூரை வீடு கொடுத்தா எவ்வளவு உபகாரம், பெரிய உபகாரம், பெரிய உபகாரம். அவ நல்ல புத்திமானாக இருந்தான், ஆனால் இந்த கூரை வீட்டுல இருந்து கொண்டே கருத்து விடுவது கட்டிக்கொள்ளான் விடுதா. அது போல அதனால உபகாரம் பேருபகாரம் அந்த மாயையினுடைய இருபத்தி நாலு தத்துவத்துலதான் மற்ற தத்துவங்கள் எல்லாம் தோன்று. அந்த தத்துவம் தான் முதலிலே கால தத்துவம் தோன்றும் முறையும் அதன் தொழிலும் சொல்றார். காலம் முக்கியமானது, காலம் முக்கியமானது எல்லாருக்கும் ஓரளவு தெரிஞ்சதுதான். அது காலம் என்பதற்கு மிக முக்கியமானது. ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும். கண்ணை துளின்றவமே காலத்தை போக்காது, காலம் உண்டாகவே காலம் செய்து. அதனாலே கால தத்துவங்கிறது மிக முக்கியமானது. காலம் என்பது உயிர்களுக்கு மிகவும் துணையாகவும் உலகிலே வாழவும் காலத்தை அறிந்து செயல்படவும் காலத்திற்கு தகுந்தாற் போல செயல்படவும் எல்லா வகைக்கும் உதவுவது காலம். அந்த காலம் மாயை காலமோடு மாயாதத்துவ அசுத்த மாயத்துவத்தில முதலிலே காலதத்துவம் தோன்றும். அந்த காலதத்துவமானது செல்காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று மூன்றாக இருக்கும். செல்காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முக்காலங்களாக காலங்கள் முக்காலங்களாக இருப்பது. காலம்தான் மிகவும் முக்கியம். அந்த காலத்தை செய்ய வேண்டிய காலத்துல செய்ய வேண்டிய செயலை செய்தான்னா உயர்ந்து விடுவார். கண்ணை தூங்கின்றவே காலத்தை தூங்குற காலத்துல தூங்கணும், விழிக்கிற காலத்துல தூங்கிக்கிட்டு இருந்தான்னா கிட்டு போனேன். நல்ல உழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நல்ல வளர்ந்துட்டா நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. தூங்காது தம்பி தூங்குற திருவாசகம் தான் சொல்லுது, கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காது. இது காலம் மிக முக்கியமானது. அது காலையில செய்ய வேண்டியது, காலைப்பொழுதிலே செய்ய வேண்டியது, பகற்பொழுதிலே செய்ய வேண்டியது, மாலைப்பொழுதிலே செய்ய வேண்டியது, ராக்காலத்தில செய்ய வேண்டியது என்றெல்லாம் அந்தந்த காலத்துக்குரிய செயல்களை அந்தந்த காலத்துக்களே செய்ய வேண்டும். அந்தந்த காலத்துக்குரிய செயல்களை அந்தந்த காலத்துல செய்ய வேணும். இப்ப பூசை காலையில செய்ய வேணும், பூசை காலையில செய்ய வேணும். சாப்பாடு மத்தியானம் சாப்பிடுவோம், காலையில சாப்பிட்டு கூட மத்தியானம் பூசை பண்ணா. இப்ப நேத்து கூட ஒருத்தர் சொன்னாரு, இந்த நாளைக்கு சொன்னாரு, ஒவ்வொரு நாளைக்கு சாயங்காலம் ஆயிடுது எட்டு மணி ஆயிடுது பூசை முடிக்கிறாரு. சாயங்காலம் எட்டு மணிக்கு பூசை முடிக்கிறாரா, ஒவ்வொரு நாளைக்கு மத்தியானத்துல முடிக்கிறேன், என்னைக்கு ஒரு நாளைக்கு காலையில அவருடைய வேலை அவருடைய தொழில் அப்படின்னு சொல்றாரு. அது நம்ம மறுக்க முடியல. என்ன பண்றது, மறுக்க முடியல. சைவ சமயங்களில் எப்படி சொல்றதுன்னா, சிவபூசை செய்யணும் மற்றொன்றும் செய்ய, சிவபூசை செய்தவன் செய். சைவ சமய நெறி மரஞான சம்பந்தர் இயற்றியது, சிவபூசை செய்யணும் மற்றொன்றும் செய்ய, சிவபூசை செய்தவன் செய் என்பது அது சைவ சமயனுடைய நெறியினுடைய சட்டம். அதனாலே எந்த காலத்திலே எந்த காரியத்தை செய்யணுமோ அந்த காலத்திலே அந்த காரியத்தை செய்தானால் ஆக அவன் உயர்ந்தவன் ஆகும். காலத்தை தவற விட்டானால் அவன் செயலிலே உருப்படியாக மாட்டான். பத்து மணிக்கு கரெக்டா ட்ரெயின்னா என்ன பண்ணணும், இருக்கணும். ஒன்பதே முக்காலுக்கு ஒன்பதரைக்கெல்லாம் இருக்கணும். பத்தே காலுக்கு போனான்னா ட்ரெயின் போயிடுச்சு, அவன் போற பயணமும் போச்சு. அது என்ன, ட்ரெயின் போயிடுச்சுங்கிறேன். என்ன சொல்றேன், அவன் ட்ரெயின் போயிடுச்சு, ட்ரெயின் போயிடுச்சா இவன் போவானா. இவன் தவிர குமரகுரு சாமி கூட சொல்றாரு, வேதம் சரியாத்தான் சொல்லுது, அதை புரிஞ்சுக்க முடியாம வேதம் குழப்புதுன்னு சொல்றான். அது எது போலன்னா, இவன் வழி இருக்க வேறொரு வழியிலே போயிட்டு, அந்த ஊருக்கு போற வழியை விட்டுட்டு வேறொரு வழியில இவன் போயிட்டு வழி தவறி போச்சு. இவந்தவரி போனானா வழிதவரி போச்சா? வழிதவரிச்சா இவந்தவர் நானா? இவந்தவரி போனான் வழிதவரி போச்சு. அது போல காலம் என்பது மிக முக்கியமானது. அதனாலதான் பெரும்புலர் காலை மூழ்கி புத்தகத்து பத்தராகி பெரும்புலர் காலை மூழ்கி. அதனால பூஜை எப்ப செய்யணும்? மத்தியானம் செய்யக்கூடாது. விளங்குதா? காலையில செய்யணும். மாதிரி எந்த ஒரு எல்லா காரியங்களுக்கும் காலம் முக்கியம்னு சொல்றேன். அதைத்தான் வந்து திருவள்ளுவர் ரொம்ப நுட்பமா சொன்னார். ஞாலம் கருதினும் கை மூடும், இந்த உலகமே உங்கசமாக ஆக வேண்டும் என்றாலும் மூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும். வழங்குதா? அதனாலே அந்த அசுத்தமாயிலே முதல்ல காலகத்துவத்தை உண்டு பண்ணுகிறார். காலகத்துவத்தை உண்டு பண்ணுகிறார். அப்புறம் நெய்தி என்கின்ற தத்துவம் உண்டாகிறது. அதுல விளக்கம் பின்னாடி வருது. நெய்தி என்கிற தத்துவம் உண்டாகிறது. அப்புறம் கலாதி தோன்றும். அப்புறம் கலை என்கின்ற தத்துவங்கள். ஆயவ காலம் மூன்றாய் ஆக்கியம் அளித்தும் ஒக்கி. காலத்தை இதுல ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. காலம் மூன்று, செல்காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற மூன்று காலங்கள். இந்த மூன்று காலங்களிலே ஆனது, நின்றது, அப்புறம் போவது. இப்ப நமக்கே இப்படி காலம், ஒரு காலம் பிறந்தோ, ஒரு காலம் இருந்தோ, ஒரு காலம் போவோம். போறது நினைச்சா பயமா கூட தெரியும். புரிய, ஒரு காலம் தோண்டினோமா, ஒரு காலம் குறிப்பிட்ட காலவில் இருக்கிற, அப்புறம் தோன்றுதல், நிற்றல், முடிதல். அதனாலே காலம் மூன்றாய் ஆக்கியம் அளித்தும், காலம் மூன்றாய் ஆக்கியம் அளித்தும் போக்கி, ஆக்கியம் அளித்தும் போக்கி. காயமோடு உலகுக்கெல்லாம் கால சங்கையினை பண்ணி, காயமோடு அப்ப சொன்னே, காயம் ஒரு காலம் தோன்றியது, ஒரு குறிப்பிட்ட காலம் நின்றது, அப்புறம் ஒரு காலம் முடிந்தோம். காயம்னா சரீரம். இதே போல எல்லா பொருளோடும், இதே போல எல்லா பொருளோடும், உலகமும் சரி, மற்றைய அசரமாயிருக்கிற பொருளும் சரி, சரமாயிருப்பது அசரமாயிருப்பது சராசரங்கள் அத்துணையும் ஒரு காலம் தோன்றும், ஒரு காலம் இருக்கும், ஒரு காலம் முடியும். ஆக அந்த காலத்தை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த காலத்தை போற காலம் வந்துருச்சுன்னா போகும், வர்ற காலம் வந்துச்சுன்னா வரும். நல்ல புரியுதா? இருக்கிற காலம் ஒல்லி இருக்கும். புரியுதா? எல்லாம் குறிப்பு காலம் தான், எல்லாம் குறிப்பு காலம். அதனாலே காயமூடு உலகுக்கெல்லாம் காலசங்கையினை பண்ணி, காலசங்கையினை சொன்னால் கையால வரையறுத்து நிறுத்துதல், இவ்வளவுதான், இவ்வளவுதான். நல்ல விளங்குதா? காலசங்கையினை பண்ணி நாயகன் ஆணையாலே நடத்திடும் ஜகத்தை எல்லாம். அந்த காலமானது அறிவற்றதாகையினாலே, காலத்துக்கு அறிவு கிடையாது, சடம்தான். ஆனாலும் அதை நிகழ்த்துகிறவனாகிய பரமேஸ்வரன் பேரறிவுடையவனாகையினாலே அவனுடைய ஆணைப்படி காலம் நிகழும், அவனுடைய ஆணைப்படி காலங்கள் நிகழும். தத்துவங்கள் முப்பத்தாறுமே சடப்பொருள்தான். தத்துவம் முப்பத்தாறுமே சடப்பொருள். சடப்பொருள்னா அறிவில்லாதது. அறிவில்லாதவர்கள் தானே இயங்காது. அறிவுடையவனாலே பசு தானா ஓடாது, தானா ஓடாது. அறிவுடையவனாலே ஓடுவது போல பசு அறிவுடையவன் இயக்குறான், அதுபோல தத்துவங்கள் அத்தனையுமே சடப்பொருள்கள். அந்த சடப்பொருள்களை வந்து சித்துப்பொருளாயிருக்கிற சிவம் உள்ளே கலந்து, உள்ளே கலந்து சடப்பொருளை இயக்கி அதன் மூலமாக உயிரோட வாழ வைக்கும். இந்த உபகாரங்கள்ல நினைச்சு பாத்தீங்கன்னா சாமி செய்த உபகாரம் தெரியும். அவர் ஒண்ணு செய்யலேன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, வெகு பேரும் ஒண்ணு செய்யலன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. செய்தது எவ்வளவு செய்தது? அதுக்குமே எச்ச அறிவேன் எனக்கு இருக்குன்றதே அறியேன் பாரு மாணிக்க வாசகர். எனக்கு கிடைக்காத பத்தி கவலைப்படுறேன், கிடைச்சிருக்கத பத்தி நான் நினைக்கல அப்படின்பா. அது போல அதனால மனிதனுக்கு செய்திருக்கிற உபகாரத்தை முதல்ல நினைச்சு பார்த்து அதுக்கு வணக்கம் பண்ணணும், செய்த உபகாரத்துக்கு வணக்கம். அதனாலே இப்படி காலசங்கையினை பண்ணி நாயகனானையாலே, நாயகனாய சிவபெருமானுடைய உத்தரவுப்படி நடத்திடும் ஜகத்தை எல்லாம். சகத்தை, சகை என்றால் உலகத்தை, காலம்தான் நடத்துகிறது, காலம்தான் நடத்துகிறது. அதே அசுத்தமாயாகாரியம் தனு கரண புவன போகங்கள் அவை மாயேயம் எனக்கும். தனு என்றால் உடம்பு, தனு என்றால் உடம்பு, கரணம் என்றால் அந்த கரணங்கள், அந்த கரணங்கள். அதற்கு மேலே புவனம், புவனம் என்று சொன்னால் உலகங்கள், போகங்கள், அந்த உலகத்தில் இருக்கப்படுகிற பொருள்கள், உலகத்தில் இருக்கப்படுகிற பொருள்கள். இப்படிப்பட்ட புவன், தனு கர்ண புவன போகம் நான்கு, தனு கரணங்கள், புவனங்கள், போகங்கள், இந்த நான்கையும் மாயேயம் எனப்படும். இதுக்கு மாயையிலிருந்து உண்டானதே மாயேயம், மாயையினுடைய புத்திரர்கள், மாயையினுடைய புத்திரர்கள். இங் செய்யுள் முதல் 158 செய்யுளீராக அசுத்த மாயா காரியமான தத்துவங்கள் தோன்றும் உறவையும் அவற்றின் இலக்கணமும் கூறப்படுகின்றன. இந்த 144 இருந்து 158 வரையிலும் 14 பாடல்ல இந்த அசுத்த மாயா தத்துவம் அது தோன்றுகின்ற முறை, அவற்றினுடைய இலக்கணம், அதனுடைய காரியங்கள் விளக்கப்படுகிறது. அது மாயா காரியம், மாயேயம் என்பது மாயா காரியம், மாயா பகுதி, ஏ விகுதி, பகுதி விகுதியுடையதாக இருக்கிற மாயேயம், மாயேயம் மாயை, அதனால் உண்டாகிற காரியம் ஏய பொருந்திய மாயையில் காலமோடு நெய்தீவன் கலாதி தோன்று. அசுத்த மாயினின்று காலம், நெய்தி, கலை என்னும் தத்துவங்களும், கலையினின்று வித்தை என்னும் தத்துவமும், பிரகிருதி மாயையும், வித்தையினின்று அராக என்னும் தத்துவமும் தோன்றும். இதுதான் வித்தியாதத்துவம். இந்த வித்தியாதத்துவம் தான் காலம், நெய்தி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்ற ஏழு தத்துவம். இந்த ஏழையும் சுத்தா சுத்தம்னு சொல்றது, சுத்தா சுத்த தத்துவங்கள். இந்த சுத்தா சுத்த தத்துவங்கள் எதனால இதுக்கு பேர் வந்துச்சுன்னா, சுத்தத்திலையும் இதுக்கு கலப்பு, அசுத்தத்திலையும் கலப்பு. அப்படின்னா அசுத்தமாயிலிருந்து காலசக்கர கால தத்துவம், கால தத்துவத்திலிருந்து இவைகள் எல்லாம் உண்டாகின்றபடியினாலே இது அசுத்தம். இந்த வித்தியாதத்துவ ஏழையின் சுத்த தத்துவம் இயக்கின்றபடியினாலே சுத்தம், ரெண்டும் கலப்பு, அதனால சுத்தா சுத்த. இது மிச்சர தத்துவம், மிச்சரம், மிச்சரம்னா கலப்பு, மிச்சரம் என்றால் கலப்பு. இது சிருட்டிக்கான மாயையிலிருந்து சிருட்டி கிரமம், மாயையிலிருந்து கலையும் காலமும் நியதியும், கலையிலிருந்து வித்தை முதலியனவும் தோன்றும் என சில நூல்கள் வரும். அது பிரவிருத்தி கிரமம் பற்றியது. பிரவிருத்தி கிரமம் ஆன்மாக்களுக்கு போக நூற்சியை செய்யும் கிரமம். ஆயக காலம் ஒன்றாய் காலம் நித்தியம் என்பது சிலர் கொள்கை, அதனை மறுத்தர் பொருட்டு இறந்த காலம் முதலியனவாக மூன்றாய் என்றனர். காலம் நித்தியம் அல்ல, சென்ற காலம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று சொல்லுகிறபடியினாலே காலம் நித்தியம் அல்ல, காலம் சென்று கொண்டே இருப்பது. காலம் வடலூரார் கூட ஓடுகின்றனன் கதிரவன், ஓடுகின்றனன் கதிரவன், அவன் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளும், வீடுகின்றன என்ஜெய்வோம் இனி வெய்ய கூற்றுவன் வெகுண்டினி என்றே, வாடுகின்றன அஞ்சலன் என்றே, மார்க்கண்டேயரதம் மாண்பருங்கிலையும், நாடுகின்றவர் பரம்பொருள் நாம நமச்சிவாயங்கா நாம்பெரும் முனையன் வடலூர் அருகம். ஓடுகின்றனர் கதிரவன். அது திருவள்ளுவர் இன்னைக்கு என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமையா? இல்லை 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 இல்லை, உன்னுடைய வாழ்நாளே அறுக்கிற வாழ் நாள் அல்ல, வாழ் வாழ்நாளிலே ஒரு நாளை அறுக்கிற வாழ் நாள் அல்ல, நாளன ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ் அது உணர்வார்கள் திருக்குறள். காலத்தை எப்படி சொல்றாரு பத்தியா, நீங்க நல்லா கேட்கணுங்க, எல்லாரும் குறிச்சுக்கணும். இது இதுன்னு பிரிச்சு பாக்குறது சாதாரணம் அல்ல, சாதாரணமானவர்களாலே இயலாது. இப்ப சொன்னேன் பாத்தியா, இது புராணம் ரெண்டு வரி, பின்னாடி இருந்து சாத்திரம். அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கண் மாயா வடிச்செய்தாங்கானேடி என்று சொல்லுதா, இதெல்லாம் புராண வரலாறு. நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தால், சிவபெருமானே தண்டித்தான் என்றால், ஜயமன்றோவானவருக்கு அவனை இந்த உயிரின் மேல தவறு செய்தே என்று சொல்லி அவனே வந்து இறங்கி திருத்துகிறான் என்று சொன்னால், இந்த உயிரின் மேல வைத்த கருணையினாலே இது தப்பு செய்யக்கூடாதே என்று திருத்துகிறான் என்று சொன்னால், சிவபெருமானே இறங்கி வந்து இப்படி தண்டிக்கிறான் என்றால் அது ஜயமே தவிர தோல்வியல் என்று சொல்லுத. அதனாலே சாத்திரம் புராணங்களும் தோத்தரம் கலந்திருப்பது தோத்தரம். தோத்தரம் சாத்திரம் புராணமாக இருப்பது புராணங்கள், சாத்திரமாகவே இருப்பது சாத்திரம். சித்தாந்த தத்துவங்களாக சொல்லப்படுகின்ற, அதிகமாக சொல்லப்படுவது சித்தாந்தம் சாத்திரம். ஆகையினாலே இப்படிப்பட்ட இந்த கால தத்துவத்தை எப்படி சொல்லுகிறார் என்றால், ஆயகாலம் மூன்றாய், காலத்தினாலதான் மனிதனுக்கு எல்லா உணர்ச்சிகளும் உண்டாகும். மத்தியானம் வந்துருச்சுன்னா என்ன ஒண்ணும், மத்தியானம் அதே போல எல்லாம், அதே காலை மலமுடு கடும்பகல் பசி திசி வேலை நித்தி. ராத்திரி வந்துச்சுன்னா என்ன ஒண்ணு, தூக்கம் வருது. ராத்திரி வந்துச்சுன்னா தூக்கம் வருது, பகல்ல தூங்குற மனுஷன் இருக்கிறேன் அது வேற. மத்தியானம் வந்துருச்சுன்னா பசி உண்டு. காலை மலமுடு கடும்பகல் பசி திசி வேலை நித்திரை யாத்திரை படைக்கும். அதனாலே இப்படி காலத்தினாலேதான் உயிர்களுக்கு உணர்ச்சி உண்டாகுது, செயல் உண்டாகுது. அதனால காலம் நித்தியம் என்பது சிலர் கொள்ளி அதனை மறுத்தர் பொருட்டு அது இறந்த காலம் முதலியனவாக மூன்றாய் என்ற அசேதன பொருள் அநேகமாயின் அது அழிவுடைத்தாகும் என்பது சித்தாந்தம். ஆய ஆகிய தோன்றிய காலசங்கையினை கொண்டதில் உடல் உயிர்கள் தோன்றும் காலத்தையும் நிற்கும் காலத்தையும் அழியும் காலத்தையும் வரையறு செய்யும். முதல்ல சொன்னா இந்த உடல் ஒரு காலமும் தோன்றியது, ஒரு காலம் தோன்றியது 1945 7 7 45 7 7 45 தோன்றியது விளங்குதா என்று ஏழப்புற இவ்வளவு காலம் இருந்தாரு, அப்புறம் என்ன காலத்துல போனாரு என்று வருது அல்லவா. இப்படி காலமானது எல்லா பொருளையும் ஓற்றத்துக்கும் நிற்பதற்கும் முடிவதற்கும் ஆதாரமாக இருப்பது. அந்த காலம் போய்கொண்டிருக்கும், காலம் போய்கொண்டிருக்கும். அதே கால சங்கையினை பண்ணி உடலுகள் தோன்றும் காலத்தையும் நிற்கும் காலத்தையும் அழியும் காலத்தையும் வரையறை செய்தல், வரையரசு இவ்வளவுதான், இவ்வளவு காலம்தான் இருக்க முடியும், அதை மீறி ஒருத்தம் ஒண்ணு பண்ண முடியாது, இவ்வளவு காலம்தான் இருக்கணும் என்று கணக்கு இருக்கு அல்லவா, அந்த கணக்கு இருக்கணும்.